திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி மெய்கண்ட தேவநாயனார் அருளிய சிவஞான போதம் சொற்பொழிவு. வழங்குபவர் குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
பெரிய உயர்ந்த செல்வம், எந்த நாட்டுக்கும் கிடைக்காத செல்வம் திருமுறைகளும் சாத்திரங்களும் புராணம். வேற எந்த நாட்டுக்கும் இந்த மாதிரியான இலக்கிய செல்வம் கிடைக்கவில்லை. அந்த இலக்கிய செல்வங்களிலே இந்த சாத்திரம் என்பது ஒரு தனிச்சிறப்புடையது. அது ஒவ்வொரு ஆன்மாவையும், அதை கற்று கேட்கின்ற ஒவ்வொரு ஆன்மாவையும் சிவனிடத்தில் ஈடுபட செய்வது. நீங்கள் சிவனுடைய பிள்ளை என்று சொல்லுங்கள். மரபு தானே இருக்கிறோம். நாம் சிவனுடைய பிள்ளை என்பது பல பேருக்கு தெரியவில்லை. சிவனுடைய பிள்ளை என்றால் எப்படி இருக்க வேணும் என்கிற உணர்வு அடுத்தா போல உண்டா? நீங்கள் சிவனுடைய சிவனுடைய பிள்ளை என்றால் சிவன் எப்படிப்பட்டவன், இவ்வளவு உயர்ந்தவன், அவருக்கு மேல உயர்ந்தவர்கள் யாருமே இல்லையே, அப்படிப்பட்ட சுவாமியினுடைய புத்திரனா நாம் என்று எண்ணும் போது நாம் அதற்கு தகுந்தாறு போல நடக்க முடியாத புத்தி உண்டா? அந்த வரையிலே இந்த சிவஞான போதம் எட்டாம் சூத்திரத்திலே ஆன்மாவினுடைய நம்முடைய உயிரினுடைய தன்மையை உணர்த்து. சிற்றறிவினாலே ஆணவ மல மறைப்பினாலே ஐம்புல வேடர்களோடு கூடி உன் தன்மையை இழந்து விட்டாய், உனக்கு தலைவனாயிருக்கிற தந்தையாயிருக்கிற சிவபெருமானை மறந்து விட்டாய், இழந்து விட்டாய், மறந்து விட்டாய். அதனாலே நீ பிறப்பு இறப்பு என்கின்ற வேதனையில் அகப்பட்டு பல கூடி காலம் துன்பத்தடைகிறாய். அதனாலே நீ இனிமேல் அந்த மாதிரி இருக்க வேண்டாம், இந்த வேடர்களோடு சேர வேண்டாம், நீ என்னுடைய புத்திரன் என்று சொல்லி அரசன் அந்த புத்திரனுக்கு உணர்த்தி தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து வந்து அவனுக்கு முடிசு ஊட்டியவரை அரசனாக்கிய தன்மையை உணர்த்தி அதன் மூலமாக நீ சிவபெருமானுடைய பிள்ளை, பேரருள் பெருஞ்செல்வத்தை அனுபவிக்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்கிறது, அதை நீ தெரியாமல் இப்படி போய்கிட்டு போய்விட்டாய் என்று சொல்லி உணர்த்தி அதற்கு மேலே அதை தவத்திலே செல்ல விடுத்து அந்த தவம் சரியகிரியா யோகம் ஞானம் என்கின்ற தவநெறியிலே நிற்கச் செய்து அந்த தவநெறியை நன்றாக பயிற்ற பயிற்ற செய்ய செய்ய அதற்கு மேல அதுக்கு பாசம் நீங்கும். சிவத்தை நோக்கி தவத்தை செய்ய செய்ய பதியை நோக்கி போக 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 பதியை நோக்கி போக போக பாசம் நீங்கி போகும். அப்படி பாசம் நீங்கினால் ஞானம் உண்டா? ஞானம் உண்டானால் அந்த ஞானத்தினால் அந்த ஆன்மா என்ன பண்ணும் என்றால் சிவபெருமானை எப்படி இருந்து விட வேணும் என்கின்ற அக்கறையிலே இருக்கும். ஞானம் வந்துருச்சுன்னா சிவபெருமானை எப்படியும் நான் அடைந்து விட வேணும் என்கின்ற எண்ணத்திலே இருக்கும். அதற்கு அது ஏகனாகி நின்று பணி செய்வோம், ஏகனாகி நின்று பணி செய்வோம், இறை பணி செய்வோம். பணி செய்யாதவனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வு கிடையாது, இந்த உலக செல்வமும் கிடைக்காது. பணி செய்யாதவனுக்கு பொருட்செல்வம் ஏறாது, பணி செய்யாதவனுக்கு அருட்செல்வமும் ஏறாது. அந்த பணியானது சிவப்பணி, திருப்பணி என்று பெயர். சிவனுக்கு செய்வது, சிவனடியார்களுக்கு செய்கின்ற பணிக்கு திருப்பணி, சிவப்பணி என்று பெயர். உலகத்தில் பொருளுக்காக செய்கிற பணிக்கு அந்த அடைமொழி கிடையாது, அது வெறும் பணி, இது திருப்பணி. அப்படிப்பட்ட அந்த திருப்பணியை செய்யும் போது ஏகனாகி என்று செய்கிறது. ஏகனாகி என்று சொன்னால் நான் செய்கிறேன் என்று சொல்லி நினைக்காமல் செய்வது, நான் செய்கிறேன் என்று எண்ணாது செய்வது, எல்லாம் நீயே செய்கிறாய் என்று எண்ணி சிவப்பணியை செய்து அதன் மூலமாக தன்னடக்கத்தை பெற்று அதன் மூலமாக அடியாரிடத்திலும் சிவனத்திலும் அதிகமாக அன்பு ஊற 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 அதற்கு மேலே சிவபெருமான் செய்த உபகாரத்தில் இணைந்து நாம் ஆணவ மலத்திலே கிடந்தோம். அங்கிருந்து ஐயா நம்மை மீட்டு அந்த மலத்திலிருந்து மீட்டு நமக்கு தனு கரண போனா போகங்களை எல்லாம் தந்து இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார் என்று அந்த உபகாரத்தில் இணைந்து தனு கரண போன போகங்கள் உடம்பு, உலகம், உலக வாழ்வு, உலக போகங்களை எல்லாம் அனுபவிக்க செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த உபகாரத்தை நினைந்து நினைந்து ஆக இப்படிப்பட்ட உபகாரம் செய்த சுவாமியை நாம் மறவாமல் இருக்க வேணுமே என்கின்ற எண்ணம் வந்து மறவாமையினால பரவாமணி அதுதான் அவனே தானே ஆகிய அன்னறி ஏகனாகி இறைவனை நிற்க மலமாயதன்னோடு வல்வினை என்ற என்று 10 சூத்திரம், 11 சூத்திரம் காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போ காண உள்ளத்தை கண்டு காட்டலே அயராங்கின் அரண்கள சிறு என்று 11 சூத்திரத்திலே அதை முடித்து அயரா அன்பின் அறங்கடல் சிறுமே. அயரா அன்பு என்கிறது மறவாத பேரன்பு. எப்போதும் நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தேன், நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்கின்ற எண்ணம். நெஞ்சம் உனக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறியேன் என்கின்ற நிலை வந்து அந்த நிலை வந்த பிற்பாடு அந்த நிலை வந்து அறங்கடலே சென்று விடும். சிவபெருமானுடைய திருவடிக்கு அந்த ஆன்மா செல்லும். அப்படி திருவடிக்கு செல்லுகின்ற ஆன்மா திருவடியை அணைகின்ற வரையிலும் அதற்கு சீவன் முத்தன் என்கின்ற பெயர் உண்டாகும். இந்த மாதிரி தவத்தை செய்து அந்த தவம் முற்றி அழையால ஏகனாகி நின்று இறைவனி செய்யும் போது அதுக்கு ஞானம் உண்டாகி அந்த ஞானத்தினாலே சீவன் முத்தன் என்கின்ற பெயர் உண்டு. சீவன் முத்தன் என்று சொன்னால் தேகத்தோடு பொழுது இருக்கும் போதே சீவன் முத்தன்மை அடைந்திருக்கிறார். அப்படி சீவன் முத்தனாக இருந்தால் அவரிடத்தில் செல்வம் இருக்கிறது. சீவன் முத்தன் என்று சொன்னால் அவரிடத்தில் செல்வம் இருக்கிறது. என்ன செல்வம் இருக்கிறது? அருளாகிய செல்வம், அருட்செல்வம். சிவ பத்தி என்பதே செல்வம், பத்தி என்பதே செல்வம். செல்வம் கடலேற்றும் செல்வம் செல்வமே என்பது ஞான சம்பந்தர் திருவாக்கு. அப்படி செல்வம் உடையவன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், செல்வத்தை வைத்திருக்கிறவன் பாதுகாப்பானிடத்தில் இருக்க வேண்டும். செல்வத்தை வைத்திருக்கிறவன் பாதுகாப்பானிடத்தில் இருக்க வேண்டும். அந்த செல்வத்தை திருடுகின்ற கொள்ளையடிக்கின்ற பக்கத்திலே செல்லாமல் தனக்கு பாதுகாப்பான இடத்திலே இருக்க வேண்டும். செல்வம் உடையவன் பாதுகாப்பான இடத்தில் இருக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பான இடத்துல இருக்கும் போது உனக்கு செல்வமான விருத்தியாகும். அதன் பிறகு உனக்கு அந்த செல்வத்தினாலான பயனை பெற்று இன்பத்தை பேரின்பத்தை பெறுவாய். அருட்செல்வத்தினாலே பேரின்பம், பொருட்செல்வத்தினாலே சிற்றின்பம். அதனால் அந்த அருட்செல்வத்தினாலே பேரின்பத்தினை பெறுவாய் என்று சொல்லி அதற்கு வழிகாட்டுவது, அதுக்கு இலக்கணம் சொல்லுவது இந்த பன்னிரெண்டாம் உத்தரம். செம்மலர் மோன்றாள், சேரல் ஒட்ட, அம்மலங்களி, அன்பருடு மறி, மாலர நேய மலிந்தவர் வேடம், ஆலயந்தான அரணனத்துழுவே என்பது இந்த பன்னிரெண்டாம் உத்தரம். ஆன்மாவுக்கு என்ன குணம் என்று சொன்னால், கீழ் நோக்கி செல்லுகின்ற குணம் இயல்பாக. அதை சிவபெருமான் பிள்ளை இல்லாத உணவினாலே மேல் நோக்கி தன்னை நோக்கி வரும்படியாக, செய்து இப்பொழுது அதனால சிவனை சேருகின்ற தன்மை வந்துவிட்டது ஆன்மாவுக்கு. சிவன் அடியை சேருகின்ற தன்மை வந்துவிட்டது. இப்படி வந்துவிட்டால் அந்த சிவன் முத்தனாய் இருக்கிறவன் சிவனை சேருகின்ற வரையிலும் திருவடியை சேருகின்ற வரையிலும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த செல்வம் சேதமாகாதபடிக்கு, அருட்செல்வம் சேதமாகாதபடிக்கு, அது இன்னும் கூடுதலாக உண்டாகும்படியாக, இன்னும் கூடுதலாக அந்த அருட்செல்வம் கூடுதலாக ஆகும்படியான நெறியில் இருக்க வேண்டும். அதுதான் இந்த பன்னிரெண்டாம் பணம் வச்சிருக்கிறவன் என்ன நினைப்பான், 10 லட்சம் வச்சிருக்கிறவன் என்ன நினைப்பான், 20 லட்சம் ஆனா தேவலாம் அப்படின்னு. 20 லட்சம் வச்சிருக்கிறவன் என்ன பண்ண, 30 ஆனா தேவலாம். யாராவது பணம் குறையட்டும்னு நினைப்பானா? நினைக்கவே மாட்டார். பணம் கூட வேண்டும் என்று நினைப்பது போல அருளாளர்கள் அருள் கூட வேண்டும் என்று நினைப்பார். அந்த அருள் கூடுவதற்கான நெறியில் இருப்பது, அருள் கூடுவதற்கான நெறியில் இருப்பது. பொருள் கூட வேணுமா, என்ன பண்ண வேணும், 10 லட்சம் வச்சிருக்கிறவா என்ன பண்ண வேணும், சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேணும். அந்த பணம் அப்படியே இருக்க, அந்த பணம் அப்படியே இருக்க, மேலும் மேலும் சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதே போல அருளை வைத்திருக்கிறவன் என்ன பண்ண வேணும், நம்மளுக்கு அருள் பத்தாது, அருள் பத்தாது, இன்னும் அருளை சேர்க்க வேணும். அதுதான் மாணிக்க வாங்கணும். அவ்வளவு திருவுருளை பெற்றவர், அன்பை பெற்றவர், இன்னும் அன்பு வேணும், அன்பு வேணும், அன்பு வேணும்னு திருவாகர் முழுவதும் கேட்கிறார். நான் கூட ஒரு பாட்டு பாடி வைக்கிறேன், மாணிக்க வாசகர் சொல்றது பொய் சாமி, அன்பு இல்லைன்னு சொல்றது பொய். சிவபிராகர் சொல்றாரு, எனக்கு அன்பு இல்லையே குடு, அவர் சொல்றது பொய், நிறைய வச்சுக்கிட்டு இல்லையாரு. அதனாலே இப்படி அருள் கூட 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 ஆனந்தம் அதிகமாகும். அருள் கூட கூட பொருள் கூட கூட துன்பம் அதிகமாகும். பொருள் கூட கூட துன்பம் அதிகமாகும். அருள் கூட 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 இன்பம் அதிகமாகும். அந்த இன்பம் என்ன என்பது தெரியுமா, பெருங்கும். அருளாலை வருவது பேரின்பம், பொருளாலை வருவது சிற்றின்பம். அதனாலே அந்த அருள் கூடுவதற்கு வழிகாட்டுவது இந்த 12வது உத்தரம். இந்த சிவஞான போத விரிவுரையை கேட்ட அன்பர்கள் எல்லாருமே அடிப்படையான உண்மையை தெரிந்து கொள்ளும். அந்த அடிப்படையான உண்மை எது என்று கேட்டால், சிவபெருமான் ஒருவரே முழுவதற்கு கடவுள். மற்ற பிரம்ம விஷ்ணு முதலான தேவர்கள் அத்துணை பேரும் சிறு தெய்வங்கள், அவனுக்கு அடிமையாய் இருக்கின்றவர்கள். சிவபெருமானுக்கு அடிமையாய் இருக்கின்றவர்கள். அவர் உயிர் வர்க்கங்களை தவிர, கடவுளாக மாட்டார். கடவுள் என்றால் ஒருவரே, கடவுள் என்றால் ஒருவர் தான் இருப்பார். அந்த ஒருவருக்கு இலக்கணம் என்னவென்று கேட்டால், பிறப்பும் இறப்பும் இல்லாத. அப்படி பிறப்பும் இறப்பும் இல்லாத எது என்றால், அதுதான் சிவம். சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்பது ஒரு, சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்பது ஒரு. மங்களம் என்று சொன்னால் பிறப்பு இறப்பு இல்லாதது. பிறப்பு இறப்பு உள்ளது அமங்கலம், பிறப்பு இறப்பு இல்லாதது மங்களம். பிறப்பு இறப்பு உள்ளதுனால சீவன் அமங்கலம், சிவன் மங்கலம். அப்படி பிறப்பும் இறப்பும் உடையது பிரம்மவிஷ்ணுக்களாகிய தேவர்களும் மற்ற உயிர் வர்க்கங்களும் சிவன் ஒருவனே முழுமுதற்கடவுள். அப்படி சிவன் ஒருவனே முழுமுதற்கடவுள் என்றால், அவனை பிடித்துக் கொள்வதற்கான வழிகள் எல்லாம் நமக்கு அருளாளர் காட்டியிருக்கிறார் கட்டியிருக்கிறார்கள. மற்றபடி சிறு தெய்வங்கள்ட்ட போய் வேண்டிக் கொள்வது சிறு தெய்வங்களை கடவுளாக நினைப்பது தவறு. இப்பொழுது அந்த ஜமயான விரிவுரையை கேட்டவர்களுக்கு எல்லாம் என்ன நினைப்பு வரவனமானா, நமக்கு குலதெய்வம் சிவபெருமான் நினைப்பு, குலதெய்வம் சிவபெருமான். பல பேருக்கு குலதெய்வம் என்று சொன்னால் காளி கருப்பு உயிர் வர்க்கங்களாக தீய வழியிலே போனவர்களை குலதெய்வம் என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். சிவன் அடியார்களா மெய்யடியார்களா இருப்பவர்கள் என்ன சொல்ல வேணும், உங்களுக்கு குலதெய்வம் எதுன்னு கேட்டால் சிவபெருமான் என்று சொல்ல வேணும். அடியாருக்கு எளியவர் அம்பலவாணர் அடிபணிந்தால் மடியாமல் செல்ல வரம் பெறலாம். வையமேல் அடர்ந்த நெடியோனும் வேதனும் காணா நித்த நிமலம் அது குடிகாலும் நாங்கள் அவர்களும் எங்கள் குலதெய்வமே என்கிறார் பட்டினத்து சுவாமி. அதனாலே அப்படி சிவபெருமானை குலதெய்வம் என்று கொண்டு அவனை நம்முடைய புத்திரர்கள் முதலாக பாரம்பரிய பாரம்பரியமாக வரவனும் பாரம்பரியமாக மலவிடையாக்கு வழிவழியாளாய் மனஞ்சியை குடித்து பறந்த நான் பூஜை பண்றேன், என் புத்திரன் பூஜை பண்றேன், என்னுடைய பேரன் பூஜை பண்றேன், இப்படி பரம்பரையா வந்து கொண்டே இருக்கவன். சைவ சமயத்தை இப்படி குடும்பத்தளவலையாவது வளர்க்கவன், அவரவர்களும் வளர்க்கவன், குடும்பத்தளவிலையாவது வளர்க்கவன், முடிந்த வரையிலும் ஒரு ரெண்டு பேர்த்த நாலு பேர்த்தையாவது ஒரு சைவன் சைவன் ஆக்கணும். அது ஒரு கோயில் கட்டினது, ஒருத்தனை சைவன் ஆக்கினா அவன் ஒரு சிவாலயம் கட்டியிருந்த அவன் மனத்திலேயே கோயில் கட்டுறோம். சைவன் ஆக்கினான்னா அவனை சிவபெருமானிடத்துல தொடர்பு பிடித்து வச்சிடறோமா, அவன் சிவாலயத்துக்கு சமம். ஆகவே இப்படிப்பட்ட உண்மைகளை தெரிவிது. அதற்கு மேலே இந்த ஜீவன் முத்தனாய் இருக்கிறவன் இப்பொழுது ஜீவன் முத்தன் எட்டாம் ஜோத்திரத்திலிருந்து உணர்த்தி வந்த முறையிலே இப்ப பன்னிரெண்டாம் ஜோத்திரத்துல ஜீவன் முத்தர்களுக்கு சொல்லுகின்ற அறவுரை. ஜீவன் முத்தர்கள் என்றால் சிவனையே நனைந்திருப்பார்கள், சிவனையே நனைந்து உலகத்தில் உலாவி கொண்டிருப்பார்கள். இந்த பராரத்தவனை தீர்கிற வரையும் கணே மூணு, பராரத்தவனை சஞ்சிதம், பராரத்தவனை ஆகாமியே என்கின்ற மூன்று. அந்த மூன்றிலே ஜீவன் முத்தர்களுக்கு சஞ்சிதவனை ஆச்சாரியனுடைய அனுக்கரகத்தினாலே திருவருளாலே அழிந்து போகும். சஞ்சிதவன் கூட்டமா இருக்கிறவன், கூட்டமா இருக்கிறவன், அந்த கூட்டமா இருக்கிறவன ஆச்சாரியனுடைய அனுக்கரகத்தாலும் திருவருளாலும் சுத்தமாக தொலைந்து போகும். ஆகாமியவனே நாம் செய்கின்ற தனந்தூஞ்சுகின்ற வழிபாடு சோகுணியங்களாலே வாராமல் போகும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, இது முக்கியமானது. பிராரத்தவனை உடல் உள்ளவரையும் இது அனுபவத்தாலும் அது ஆச்சாரியின் அனுக்கரகத்தாலும் திருவருளாலும் கிடையும் செஞ்சிதவனே ஆகாமியவனை வழிபாட்டினாலும் ஆகாமினா வருகின்றவன், வந்தவனையும் வருகின்ற வலிவனையும் கந்தன் என்று சொல்ல கலைக்கிடுமே என்றார் போல வருகின்றவனை மேலும் மேலும் திறந்தூஞ்சுகின்றவனை நாம் உள்ளபடியே இப்படி சிவபக்தி சிவநெறிக்கு சைவ நெறிக்கு இப்படி தீட்சையை பற்றி சிறீகிரியா யோக நெறிகள் இருக்கின்றவர்களாக நாம் உண்மையிலே பாவக்காரியங்களை செய்ய மாட்டோம். முதலிலே இந்த கண்டிஷனுக்கு வந்துகிறோம், பாவகாரியங்களை செய்ய மாட்டோம், உயிருக்கு துன்பம் செய்ய மாட்டோம், அதனால புண்ணிய காரியங்களை செய்வோம், செய்ய வேண்டியதை செய்வோம், செய்யக்கூடாததை செய்ய மாட்டோம். செய்தக்க அல்ல செயக்கணும், செய்தக்க செய்யாமையானங்களும் என்பது திருக்குறள். செய்ய வேண்டியதை செய்யாமட்டாலும் கெட்டு போவான், செய்யக்கூடாததை செய்தாலும் கெட்டு போவான், செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டாலும் கெட்டு போவான், செய்யக்கூடாத செய்தாலும் கெட்டு போவான். ஆகையினாலே இப்படி செய்ய வேண்டியதாக இருக்கிற புண்ணிய காரியங்களை செய்வோம், செய்யக்கூடாததாக இருக்கிற பாவகாரியங்களை செய்ய மாட்டோம். இந்த கண்டிஷனுக்கு முதல்ல வந்தாலும் சைவ நெறிக்கு வந்தாலே இந்த உண்மையிலே நாம் வந்து நிறையாக அதிகபட்ச நிற்போம். அதற்கு மேலே இப்பொழுது அந்த எட்டாம் ஜோத்திரத்திலிருந்து பதினோராம் ஜோத்திர வரையிலும் சொன்னது பாச நீக்கம் வீடுவதற்கு தகுதி ஜீவன் முத்தனிலே இப்படி வந்தார். இவன் எப்படி இருக்கிறான் கேட்டால் இப்போது சிவபெருமானை சேருவதற்கு தகுதிய பக்கத்துக்கு வந்துட்டான், பக்கத்துக்கு வந்துட்டான். இது போலன்னு கேட்டா நம்ம ஐயர் மலையில இந்த உகந்தாம்படி விநாயகர் இருக்காருவாரு, உகந்தாம்படி விநாயகர் அதுகிட்ட போயாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அம்பாளையும் பார்க்கலாம் சாமியையும் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அது வழி அறியாச்சு, அது வழி அறியாச்சு. அங்க போய் ஏமாறக்கூடாது, அங்க போய் ஏமாறக்கூடாது, பக்கத்துக்கு போய் ஏமாறணும். பூர்வ வினையினாலே நூல்களில் பார்த்தா முன்ன தவத்தை செய்தான், அதுல கொஞ்சம் குறை இருந்து போச்சு, குற்றம் வந்து போச்சு, அதனால அவன் இந்த பொறுப்புகளை போட்டு என்று. அதனாலே இப்படி ஜீவன் முத்த நிலையாக இருக்கிறவன் இப்ப சிவபெருமானை சேரவன், சேரவனுக்கு இது மல வாசனை, இம்மல வாதனை வேறு மல வாசனை வேறு. இப்ப நமக்கெல்லாம் மல வாதனை இருக்குது, ஜீவன் முத்தர்களுக்கு மல வாதனை இருக்காது, மல வாசனை இருக்கும். நல்லா இருக்குல்ல இந்த வாக்கியம், ஜீவன் முத்தர்களுக்கு நமக்கு மல வாதனை இருக்கிறது, ஜீவன் முத்தர்களுக்கு மல வாசனை மாத்திரம் இருக்கும். அதான் பெருங்காயம் பாடையில இருக்கிறது நம்ம கிட்ட, அவங்ககிட்ட பெருங்காயத்தை எடுத்தாச்சு, விரும்பாடதா இருக்குது, ஆனா வாசம் இருக்கும். அது போல அந்த வளவாசனையும் இங்க நீ என்ன செய்ய வேணும் என்றால், சிவந்த தாமரை போன்றிருக்கிற திருவடி கவலத்தைச் சேரவிடாவன், சிவந்த தாமரை கவலம் போல் இருக்க தாமரை போல் இருக்கிற திருவடியை சேரவிடாவன், சிறுக்கவல திரளனன் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்தர் என்பது திருவாசனம். அப்படி சிவந்த தாமரை போன்று இருக்கின்ற அந்த திருவடியை சேரவிடாமல் தடுத்துக் கொண்டிருப்பதாயிருக்கிற மலத்தை கழுவுவாயா, செம்மலன் நோன்றாள் சேரலுட்டா. இந்த நோன்றாள் என்பதற்கு ஆசிரியர்கள் எல்லாமே, உரைகள் ஆசிரியர்கள் எல்லாமே, ஒருத்தர் பொறுக்கும் திருவடி எழுதியிருக்கிறாரு, இன்னொருத்தர் வலிய பாகத்தை என்று எழுதியிருக்கிறார். அது சிறப்பான வாக்கியம் அல்ல. சிவபெருமானுடைய திருவடிக்கு வலிய பாகம் பொறுக்கும் திருவடி என்பது சிறப்பு சொல்ல அல்ல, இப்படி அப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆக நோன்றாள் என்பது மெய்யடியார்கள் தியானத்துக்கு உரியதாய் நோன்பு நோற்பதற்கு உரியதாய் இருக்கின்ற திருவடி. நோன்றாள் என்பது மெய்யடியார்கள், மெய்யடியார்கள் தம்முடைய இதய கமலத்திலே வைத்து அந்த திருவடியை தியானிப்பதற்கு உரியதாய் இருக்கின்ற அந்த திருவடி. நோன்பூன்னு கேள்விப்பட்டு இல்லை, நோன்பு, நோன்பு என்றால் தவம், அந்த தவத்துக்கு உரியதாய் இருக்கிற அந்த திருவடியை சேரவிடாமல் செம்மலன் நோன்றாள் சேரல் ஒட்டா அம்மலன் களி அதையால எப்படி திருவடியை சேரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிற அந்த மலத்தை நீக்குவாயா, அந்த மலத்தை நீக்குவாயா. அந்த மலத்தை நீக்குவதற்கு என்ன பண்ண வேணும் தெரியுமா? அது படி சொல்றாரு, அம்மலன் கடி செம்மலன் நோன்றாள் சேரல் ஒட்ட அம்மலன் கடி, கடினா நீக்குவாயாக. அதுக்கு என்ன பண்ண வேணும் தெரியுமா? அன்பரோடு மறி எடுத்தவன சொன்னார், அன்பரோடு மரி மரியா மருவுக சேருகள் சேரு, அன்பரோடு சேருக, அன்பர் என்று சொன்னால் சிவபெருமானை மனவாக்கு காயங்களால் வழிபட்டு அவனை அடைய வேணும் என்கின்ற நம்முடைய அன்பர் அடியார் கூட்டத்திலே சேரவோடு அன்பரோடு மரி. அன்பரோடு சேர்ந்தால் என்ன பண்ணுவார்கள் அவர்கள்? தன்னிடத்தில் இருக்கிற ஞானத்தினாலே, அவர்கள் பேசுவதனாலே, அவர்கள் செயலாலே நமக்கு கூடுதலாக அந்த ஞானம் போகும். அவர்கள் செயல், அவர்கள் வாக்கியம், அவர்கள் தன்மை, இவற்றினாலே அவர்கள் மூலமா நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை விட கொஞ்சம் கூடுதலாக உண்டாகும். பக்தி கூடுதல், அருள் கூடுதல், அருள் கூடுதல். பணக்காரன் என்ன பண்ணணும்னா, அவனை போலயே பணக்காரனா இருக்கணும். பல ஏழைகளை சேர்ந்தா வந்து அவன் இருக்கிறத பிடுங்கிறவனை சேர்ந்தாலும் வச்சுக்க பணம் குறைக்கும். அதனால பணக்காரனா இருக்கிறவன் பணக்காரனை சேருவது போல பக்தி உள்ளவன் பக்தி உள்ளவன் சேரும். இதுதான் நம்முடைய நூல்களிலே முடிந்த முடிவு. அதுதான் பனிரெண்டாம் திருமுறையிலே முழுவதும் அடியார் உரு, அடியாருக்கு உபகாரம் பண்ணினாரு, அடியாருக்கு தொண்டு செய்தாரு என்று சொல்லி முழுவதும் அடியார் உரிமையே பேசுவோம். அடியார் உறவும் அரண் பூச நேசமும் அன்புமின்றி படிமீதில் வேறு பயம் உள்ளதோ, பங்கையன் வகுத்த குடியான செல்லும் தாரமும் கொயக்கலங்கள் தடியால் அடி உண்டவாறு ஒக்குமென்று என ஜார்ஜிலரே என்பது பட்டிண்டு சுவாமிகள். அதனால அடியார் கூட்டத்தை சேருவதுதான் அவனுக்கு ஞானத்தை உண்டு பண்ணும். அது குமரகுரு சுவாமி சொன்னாரு, இந்த மாதிரி நான் திருநீர் பூசிருக்கிறேன், உருத்துராஜம் போட்டிருக்கிறேன், ஆனா எங்கிட்ட ஞானம் இல்லை. வேஷம் மாத்திரம் இருக்க ஞானம் இருக்காது. அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, வேஷம் போட்டிருப்பாங்க, ஞானம் இருக்காது. கடவுள் மாமியவர் சொன்னாரு திருவாதூர் புராணத்துல, மாணிக்க வாசகர் சிதம்பரத்துக்கு போற வழியில இருக்கிற இயற்கையை உணிச்சு அதுல இந்த இது கவிர்னு ஒரு மரம் இருக்குது, கவிர்னா இந்த முருங்கை முள் முருங்கைன்னு கொடிக்கால் அது பூக்க பூ வாஜிக்கல, இந்த செம்பருத்த பூ மாதிரி செவேர்னு செப்ப செவேர்னு கண்ணை போறி, அது கடுகளவு வாசம் இருக்காது, அதுல வாசம் கடுகளவு இருக்காது. அது மாதிரி ஞானம் இல்லாதவன் வேடத்தை போட்டிருப்பான், வேடம் கண்ணை பறிக்கும் ஆனா ஞானம் இருக்காது. அது மாதிரி இந்த முருக்கம் பூவெல்லாம் இருக்குங்க, முருக்க பூவெல்லாம் இருக்குங்க. அது போல ஞானம் இல்லாமல் வேடம் போட்டிருக்கிறவன் உண்டு. ஆனா வேடமும் இருந்து ஞானமும் இருந்துச்சுன்னா அது தங்கம். அப்படிப்பட்ட அடியவர்களோடு சேரும், அப்படிப்பட்ட அடியவர்களோடு சேரும், ஞானம் உண்டு அடியவர்களோடு சேரும். வெறும் வேடம் மாத்திரம் இருந்தா ஞானம் அவனால் சேர்ந்தது வராது. போன ஒரு சொன்னாரு, இப்படி நான் வேடம் போட்டிருக்கிறேன், ஞானம் இல்லையே. ஆனா இந்த வேடம் போட்டிருக்கிறதுனால என்ன பண்ணுவேன்னா, இதே மாதிரி வேடம் போட்டுருக்கிற அடியார் கூட்டத்துல தான் போவேன், வேலை கூட்டத்துக்கு போக மாட்டேன். இப்ப நம்ம அந்த மாதிரி கூட்டத்துல போக மாட்டோம், இல்லை வேற தீய கூட்டங்கள்ல போக மாட்டேன். அப்படி போனாலும் அந்த வெய்யத்தியார்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியும், நினைப்பாருன்னு தெரியுமா? இவ அப்படின்னு அவங்க நினைக்க 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 அவங்க நினைக்க 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 எனக்கு சிவபக்தி உண்டாகும். அவங்க நினைப்பு குணா போகாதா, அந்த பரமஞானி நினைக்க நினைப்பு குணா போகாது, அதனால எனக்கு சிவபக்தி உண்டாகும். சாமி அதனால அடியார் கூட்டத்துல சேர்த்துவை, அடியார் கூட்டத்துல சேர்த்துவை என்று சொன்னவர்கள் பல பேரு, தொண்டர்கள் கூட்டு கண்டாய் என்று சொன்னவர்கள் பல பேரு, அடியாருக்கு அடியேன் என்று சொன்னவர்கள் பல பேரு, ஆனால் அடியார் கூட்டத்து நடுவில் உட்காரவை என்று சொன்னவர் மாணிக்க வாசகர் தான். அடியார் கூட்டத்து நடுவில், அடியார் கூட்டத்து நடுவில், அடியார் கூட்டத்து நடுவில் இருக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு தகுதி இருக்கும். அதுவும் மாணிக்க வாசகர் கொடுக்குற அடியார்கள் நம்ம மாதிரி இல்லை, நம்மெல்லாம் மாதிரிதான். மாணிக்க வாசகர் அடியாருக்கார் வரும் பதஞ்சலி வியாக்கரவாதர் ஜனகாதி முனிவர்கள் திருமந்தி தேவர் கண்ணுவர் காசிவர் வசிட்டர் அந்த மாதிரி அகத்தியர் முதலான அந்த மாதிரி அடியார்கள். இப்ப நான் சொல்ற அடியார்கள் தெரியுதா, அப்படிப்பட்ட இருக்கிற அந்த அடியார் கூட்டத்துல உட்கார வைக்கணும், அந்த அடியார் கூட்டத்துல நடுவில் இவரை உட்கார வைக்கணும்னு கேட்கிறாங்கல்ல. இவருக்கு எவ்வளவு தகுதி இருக்கு, அந்த தகுதி உண்டு பண்ணி உன்னுடைய அடியார் கூட்டத்தை நடுவில் இது மாதிரி யாரும் கேட்கல. தில்லைக்கு வான்னு சொன்னாரு மாணிக்க வாசகர, தில்லைக்கு வான்னு சொன்னாரு போனாரு, போனா என்ன பண்ண வேணும், பெருமானே என்னுடைய திருவடியை கொடு, உன்னோட என்னை சேர்த்துக்கோ அப்படின்னு தானே கேட்கணும். அப்படி கேட்கல, அப்படி கேட்கறத இப்படி கேட்கிற, அப்படி கேட்கறத இப்படி கேட்கிறார். அடியார் கூட்டத்துல நடுவில் இருக்கிற சிவன் எங்க இருக்கிறார், அடியார் கூட்டத்தில் இப்ப இங்க சிவன் இருக்கிறார், குமாரியும் சிவனும் இங்க இருக்கிறாரு நமக்கு தெரியும். அது தெரிஞ்சதுன்னாப்பா இங்க இருக்கிற அந்த உணர்வு இருக்குது. இந்த கூட்டத்திலே அடியார் கூட்டத்திலே சிவபெருமான் இருப்பார். உடையாளுன்றம் நடுவிருக்கோ உடையாள் நடுவுள்ளீர்த்தே அடியே நடுவுள்ளிருவீரும் இருப்பதான புரியம்பலத்து எம்முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் நின்றே அடியார் நடுவிருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்து எம்முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் நின்றே என்பது திருவாசகம். அதனாலே அப்படி அடியார் ஊட்டத்து நடுவிலே ஒருவர் இருக்க கிடைக்க பெற்றால் அப்புறம் அவருக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. அதனாலே இப்படி செம்மல நோன்றார் சேலலொட்ட அம்மலங்கடி அன்பரோடு மறி என்று சொல்லி அதுக்கு மேலே மாலர நேயம் மலிந்தவர் வேடம், மாலர நேயம் மலிந்தவர் வேடம், அந்த அடியார் அன்பரோடு கூடு என்று சொல்லிவிட்டு அதுக்கு மேல அந்த அடியார்களுக்கு உண்டான அந்த உண்மையை சொல்லுகிறாரு. வேடமும் சொல்றாரு, அதுக்கு மேல மயக்கம் தீரும்படியாக அன்பு முடிந்த அடியார். மாலார மால்னா மயக்கம், மயக்கம் இல்லாது கலக்கம் இல்லாது மயக்கம் இல்லாது மயக்கம் இல்லாதுன்னு சொன்ன விளங்குதா, உலகப் பொருளிலேயே மயங்காது, வேறு கலக்கம் இல்லாது, கலக்கம் இல்லாதது என்றால் இதுவா அதுவா அது தெய்வா இது தெய்வா அது சமயமா இது சமயமா என்றெல்லாம் சொல்லி கலக்கம் இல்லாமல் மயக்கம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் மயக்கம் இல்லாமல் கலக்கம் இல்லாமல் அப்படிப்பட்ட மெய்யடியார்கள் அந்த அன்பு முதிரியாக மாலர நேயம் அறிந்தவர், நேயம் என்றால் அன்பு, நேயம் என்றால் அன்பு, நேயத்தே நின்ற நிமலன் அடிவோம், நேயம் என்றால் அன்பு, நேசம் நிறைந்த உள்ளத்தால் என்று ஒன்று சொல்லுவார். அதனாலே நேயம் என்றால் அன்பு, அந்த நேயம் மிகுந்த மலிந்தன்னா அதிகமான அன்பு, அதிகமான அன்பு, அதிகமான அடியார்கள். அதை எப்படி சொல்றாரு, மாலர நேயம் அழிந்தவர் வேடம், வேடமும் இருக்க வேணும் நேயமும் இருக்க வேணும், முதல் சொன்னல்லவா ஞானமும் இருக்க வேணும் வேஷமும் இருக்க வேணும். அதனாலே மாலர நேயம் அழிந்தவர் வேடம் ஆலயம் தானும் அரண்மனை சொல்லலாம். அப்படி அந்த வேடம் இருக்குது, மாலர அன்பு என்பது உள்ளே இருப்பது வேடம் வெளியிலே இருக்கு, அன்பு உள்ளே இருப்பது வேடம் வெளியிலே இருக்கு, ஆக உள்ளே இருக்கின்ற அன்பு போல வெளியில வேடம், வெளியே வெளியில இருக்கிற வேடத்துக்கு தகுந்தாற் போல உள்ளே அன்பு, மாலர நேய மலிந்தவர் வேடம். இது ஜீவன் முத்தனோட சொல்றது. இப்ப நம்ம எல்லாம் ஜீவன் முத்தனாய்க்கு வரல, அடியார்களா இருக்கிறோம், அதுல சந்தேகம் இல்ல. ஜீவன் முத்தனாய், ஜீவன் முத்தனாலைன்னா தெரியுதா? அதான் உகந்தாமடி விநாயகர் போய் அடுத்த மாதிரி உகந்தாமடி விநாயகர் தெரியுமில்ல, ஐயர் மலையில உகந்தாமடி. அப்புறம் கொஞ்சம் தூரம் ஏன்னா சும்பாய் அப்புறம் ஆச்சரிக்கும். அந்த அளவுக்கு வந்தவன் ஜீவன் ஜீவன் முத்தன். கொஞ்ச தூரம் வரையிலும் போற மாதிரி கொஞ்ச காலம் இருக்கிறான் ஜீவன் முத்தனிலே, கொஞ்ச காலம் உடல் ஊரும் இருக்கிறார். அதனால மாலர நேய மலிந்தவர் வேடம். வேடம் என்பது அன்பு உள்ளே இருப்பது, வேடம் வெளியே இருப்பது. ஆனால் எது வெளியிலே தெரியாது, வேடம் தான் வேடம். உள்ளே இருக்கிற அன்பு தெரியாது, உள்ளே இருக்கிற வஞ்சகமும் தெரியாது. சரி சரி அது போகுது. அந்த வேடத்தை கண்ட உடனேயே என்ன நினைவு சிவபெருமான், வேடத்தை கண்டா என்ன நினைப்பு வரும், சிவபெருமான் அப்படின்னு இருக்கும். திருநீரா சிவ சிவா